أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنبُلَ سَهُودَ سَهُودَ رِجَلَ الله جل شأنه تعالى أودي بير رولال إننا مودي ماذا عند வகுப்பில் நாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். இன்றைய இந்த வகுப்பில் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விளக்க உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய சென்ற வகுப்பிலே சூரத்துல் ஃபாத்திஹா என்று பெயர் வர காரணம் என்ன என்பதை பார்த்தோம். என்ன காரணம், யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. சூரத்துல் ஃபாத்திஹா என்று ஏன் பெயர் வந்தது? வெரி குட். ஆரம்ப சூறாவாக அது இருப்பதனால் தோற்றுவாய், ஃபாத்திஹா என்றால் தோற்றுவாய். அடுத்ததாக சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய பல சிறப்பம்சங்களை பார்த்தோம். அதில் நீங்க ஒன்று சொல்லுங்க, வரல. சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபாத்திஹாவில் தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் சொல்லப்பட்டிருக்கு. ருக்கியா, இது வந்து ஒரு மந்திரத்தை ஓதக்கூடிய ஒரு சூரா என்ற அந்த சிறப்பம்சத்தை பார்த்தோம். வேற தொழுகையில ருக்குன்களில் ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா இல்லை என்றால் தொழுகை இல்லை என்பதை பார்த்தோம். உம்முல் குர்ஆன் என்ற சொல்லாலி சொல்லவர்கள் அதற்கு பெயர் வைத்திருப்பதையெல்லாம் பார்த்ததெல்லாம் அதனுடைய சிறப்புகள். அடுத்தது சூரத்துல் ஃபாத்திஹாவின் பெயரில் ஏற்படுத்தப்பட்ட பிதேத்துகள் என்னன்றதை பார்த்தோம். என்ன பிதேத்துகள்? வெரி குட். பயான் ஆரம்பிக்கும் முன்னாடி, கூட்டங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி கூட்டத்தை ஆரம்பிப்பார்கள். இது பிதேத் என்பதை பார்த்தோம். அடுத்தது ஒரு மசாலா பார்த்தோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ள ஒரு வசனமா இல்லையா என்பதை பார்த்தோம். அதில் என்ன சரியான கருத்து? அப்துல் பாசம் வரல. ரெண்டு கருத்துல வருது. ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு வசனம், இன்னொன்று சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒரு வசனம் இல்லை என்பது. அதில் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் இது சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ள ஒரு வசனம் அல்ல என்பதற்கான நிறைய ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். அந்த ஆதாரங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் முதலாவது வசனமாகிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதற்குரிய விளக்கத்திலிருந்து ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹமீத என்றால் புகழ்ந்தான், அதனுடைய பெயர் சொல்லாக வருவதுதான் அல்ஹம்த், புகழ்தல். இப்போ ஹம்து என்றுதான் ஒரிஜினல் இருக்கும், அலிஃப்லாம் இல்லாமல். அந்த அலிஃப்லாமை சேர்க்கிற போது இந்த அலிஃப்லாமுக்கு அல்லுக்கு இஸ்திக்ராக் என்று சொல்லுவார்கள். இஸ்திக்ராக் என்றால் எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடியது அல்ல இஸ்திக்ராக். அதாவது இப்போ இன்னல் இன்சான லஃபி ஹுசர், எனது எல்லா மனிதர்களும். அந்த எல்லா என்பதற்கு அரபியிலே நேரடியாக உள்ள வார்த்தைகள் குல்லுன் ஜமீ என்பதுதான். குல்லு பிதஅத்தின் தலாலா, எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் என்று சொல்லுவோம். அதே போன்று ஜமீ உன்னாஸ், எல்லா மனிதர்களும் உண்டு. ஆனால் சில இந்த உறுப்புகளை கொண்டு, சில எழுத்துக்களை கொண்டு பொதுமை கருத்து வரும். அதுல ஒரு எழுத்து தான் வந்து அல் என்பது. அல் என்று வரும்போது நிறைய அல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது, பொதுமை என்கின்ற ஒரு கருத்தை தரக்கூடியதும் இருக்கிறது. அந்த வகையிலே ஹம்துக்கு வரக்கூடிய அல் பொதுமை என்கிற கருத்தை தரும், அதாவது எல்லா புகழும். இப்ப நிறைய பேர்கிட்ட போய் எல்லாம்ன்றது என்ன இங்க இருக்குன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் அல் என்பதுதான் அந்த கருத்தை தரக்கூடிய உருப்பு என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்து என்றால் எல்லா புகழும். லில்லா என்றால் அல்லாஹுக்கு. பொதுவாக லி என்பது டு அல்லது ஃபார் என்பதனுடைய அர்த்தத்தை கொடுக்கும். இதற்கு ஈக்குவலானது இலா என்பது. லி இலா, லில்லா அல்லாஹுக்கு, இலல்லா அல்லாஹுக்கு. உது இலா சபீல் ரப்பிக், அல்லாஹுடைய வழிக்கு அழை. லில்லா என்றால் அல்லாஹுக்கு. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுக்கு உரியது. அல்லாஹ் என்றால் என்ன, என்ன அல்லாஹ் என்றால், அல்லாஹ் என்பது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று, முதன்மையான திருநாமம். அல்லாஹ் என்பது அல்லாஹுடைய இஸ்ம் அஸ்மாக்களில் ஒன்று. இந்த அல்லாஹ் என்கிற திருநாமத்துக்குள்ள விசேட தன்மை என்ன என்றால், வேற ஒன்றுக்கும் அந்த பெயரை கொடுக்க முடியாது. இப்ப ரஹ்மான் கொடுக்கலாம், ரஹீம் கொடுக்கலாம், ரவுஃப் கொடுக்கலாம், ஆனால் அல்லாஹ் என்பது ரப்புக்கு மட்டும்தான் வரும், வேறு யாருக்கும் கொடுக்கப்படாது. இப்ப அல்லாஹுனுடைய கருத்து வந்து நீங்க ஏற்கனவே சொன்னது போல இலாஹ் என்பதிலிருந்து வந்தது. அல்லாஹ் என்பது இலாஹ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. இலாஹ் என்றால் என்ன கருத்து, இலாஹ் வணக்கத்திற்குரியவன், லா இலாஹ வணக்கத்திற்குரிய ஒன்றுமில்லை, இல்லல்லாஹ் அல்லாஹை தவிர. இலாஹ் என்றால் வணக்கத்திற்குரியவன் அல்லது வணங்கப்படுகிறவன். அல்லாஹ் என்ற, அல்லாஹ் என்பதற்குரிய பொருள் வணங்கப்படுபவன். அல்லாஹ் என்ற பெயருக்குரிய பொருள் என்னென்றால் வணங்கப்படுபவன். அதாவது வணங்கப்படுபவன் என்றால் கண்ணியத்துடனும் நேசத்தோடும் அந்த வணக்கம் இடம்பெற வேண்டும். இன்ஷாஅல்லாஹ் பின்னால் அதை விரிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைக்கு பொருள் தெரிய வேண்டும், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அடுத்ததாக ரப்புல் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப் என்றால் பொதுவாக இரட்சகன் என்று மொழிபெயர்ப்போம், சிலர் இறைவன் என்று மொழிபெயர்ப்பார்கள். ஆனால் தமிழ்ல புலமை உள்ளவர்கள் இறைவன் என்று சொல்ல அல்லாஹுக்கு பயன்படுத்தலாமா இல்லையா என்ற வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இறைவன் என்ற சொல்லுக்கு எங்கும் நிறைந்தவன் என்ற ஒரு அர்த்தம் தமிழில் இருக்கிறதாம். அந்த செய்தியை ஆதாரம் காட்டி அல்லாஹுக்கு இறைவன் என்று சொல்லாதீர்கள், ரப் என்பதை மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் இரட்சகன் என்று மொழிபெயருங்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே அரபை தமிழில் மொழிபெயர்க்கும் போது அல்லது வேறொரு மொழிக்கு மொழிபெயர்க்கும் போது அதனுடைய பூரணமான உயிரோட்டம் இருக்காது, பூரணத்துவமான உயிரோட்டம். அல்லாஹ் என்பதை தமிழில் மொழிபெயர்க்க முடியாது. வணங்கப்படுபவன் என்றால் அந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்குரிய அந்த சரியான உயிரோட்டம் அதில் வராது. அதே போல நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உது, இதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியாது. உது ஒன்று கொடுத்தால்தான் அதனுடைய உயிரோட்டம். தயம்மும், ஹஜ், இப்படியான சொற்களை நம்ம மொழிபெயர்க்க முடியாது. ஜக்காத் அப்படி. அதே போலதான் தௌஹீத், தௌஹீத் என்பதை ஏகத்துவம் என்றும். தமிழ் படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த தௌஹீத் என்பது புரியாம என்ன பண்றாங்க என்றால், தௌஹீத் என்பது ஏகத்துவம் என்றால் ஏகம் சகதத்துவம், ஏகத்துவம். எனவே ஏகத்துவம் என்றால் எல்லாம் ஒன்று என்ற அர்த்தத்தை கொடுக்கும். இப்படி நிறைய ஆய்வுகளை செய்து ஏகத்துவம் என்று மொழிபெயர்க்காதீர்கள் என்று சொல்றாங்க. நமக்கு இந்த ஆர்கியூமெண்ட் எதுவுமே அவசியம் இல்லை. அந்த சொல்லை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் பயன்படுத்திய முறையில் பயன்படுத்தினால், அதே போலதான் ரப் என்கிற சொல். இந்த ரப் என்கிற சொல்ல இரட்சகன் என்றோ இறைவன் என்றோ மொழிபெயர்த்தாலும் அது பொழிந்திருக்கிற அந்த அர்த்தம் சரியான கருத்து நமக்கு கிடைக்காது. ரப் என்ற பதத்தினுள் மூன்று பண்புகள் உள்ளன. இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ரப். அப்ப இரட்சகன் என்று சொன்னாலும் வராது, இறைவன் என்று சொன்னாலும் அந்த கருத்து வராது. மூன்றும் என்ன? ஒன்று ரப்பாக இருப்பதாக இருந்தால் அவன் படைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்ப ரப் என்பதற்குள் படைத்தல் என்ற பண்பு இருக்கிறது. அதே போன்று ரப் என்பவன் ஆட்சி அதிகாரம் உள்ளவனாக இருக்க வேண்டும். எனவே ரப்புக்குள்ள ஆட்சி செய்தல் என்ற அர்த்தம் இருக்கிறது. அதே போல நிர்வகித்தல் என்கிற அர்த்தமும் ரப் என்ற வார்த்தைக்குள் இருக்கிறது. இப்ப ரப் என்ற வார்த்தையை சொல்லும் போது நமக்கு இந்த மூன்று பொருளும் அதனுள் அடங்கி இருக்கிறது என்ற அந்த விஷயம் நினைவுக்கு வர வேண்டும். அப்பதான் அந்த ரப்புக்குரிய அர்த்தம் நமக்கு புரியும். இல்லைனால் மேலோட்டமாக சொல்லிக்கொண்டு போவோம், அர்த்தம் புரியாது. அப்ப அது நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய பாதிப்புகள் மாற்றங்கள் வாழ்க்கையில ஏற்படவும் மாட்டாது, ஒரு சடங்காக போய்கொண்டே இருக்கும். ரப் என்ற வார்த்தைக்குள் படைத்தல், ஆட்சி செய்தல், நிர்வகித்தல் என்ற மூன்று பண்புகளும் உள்ளடங்கி இருக்கின்றன என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக அல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்பது ரப்பு என்ற இதுக்கு முபாஃப் என்று சொல்வார்கள். அல் ஆலமீன் என்பது முபாஃப் இலேஹி. இலக்கண விதியில் வந்து முபாஃப் இலேஹி வந்து ஜர்ராக வரும் என்று சொல்வார்கள். யாராவது நீங்க இலக்கணம் படித்திருந்தால் உங்களுக்கு நினைவுக்கு வரும். அது முபாஃப் இலேஹி ஜர்ரு செய்யப்பட்டு வரும் என்றால் அதனுடைய அசில் வடிவம் மாறும். இதனுடைய அசில் வடிவம் என்ன? ஆலமூன் என்று இருந்தது. ஆலமூன். அப்ப ரப்பு என்பது முன்னால் வந்து இது முபாஃப் இலேஹியாக மாறியதனால் ஆலமீன் என்று மாறியிருக்கிறது. ஆலமூன் என்பது பண்மை சொல். ஆலமூன் என்பதனுடைய ஒருமை ஆலம் என்பது. ஆலம் என்றால் என்ன மீனிங்? அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தும் ஆலம் என்பதற்குள் அடங்கும். சிலர் மொழிபெயர்ப்பாங்க எப்படின்னால், அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தும் ஆலமாகும். அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தும் ஆலம் என்பதற்குள் அடங்கும் என்பதுதான் சரியான அர்த்தம். ஏனென்றால் சில இடங்களில் ஆலமை எச்சரிக்கை செய்வதற்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ரஹ்மத்தன் லில் ஆலமீன், ஆலம்களுக்கு ரஹ்மத்தாக. ஆலம்களுக்கு ரஹ்மத்தாக என்று சொல்லும் போது அந்த ஆலம் பொது கருத்தை கொடுக்கும். சில நபிமார் தங்களுடைய லூத் அலைஹி ஸலாத்து தொடர்புபடி சொல்லும் போது அவர் தன்னுடைய ஆலத்தை எச்சரிக்கை செய்வதற்காக வந்தார். அங்க ஆலம் என்பது என்ன கருத்து? உம்மத். அந்த இடத்தில் ஆலம் என்பது உம்மத் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஆலம் என்றால் அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல். ரப்புல் ஆலமீன் இப்பதான் சொல்லும், சர்வ உலகங்களின் இரட்சகன். ரப்புல் ஆலமீன் என்றால் அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்திற்கும் அவன்தான் படைப்பாளன், அவன்தான் ஆட்சியாளன், அவை அனைத்தையும் நிர்வகிப்பவன் அவன்தான் என்பது இதனுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்னது சொல்லுங்க? நல்லொரு கேள்வி. அதாவது ஆலம் என்பதனுள் அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தும் அடங்கும் போது ஆலமூன் என்று ஏன் பன்மையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், உலகம் என்று சொல்லுவோம் சில நேரங்களில், சில நேரங்களில் உலகங்கள் என்று சொல்றோம். இப்போ தமிழில் நம்ம சொல்லும் போது உலகம் என்றால் எல்லாம் அடங்கும். உலகங்கள் என்று சொன்னாலும் அதுவும் ஒன்றை தான் குறிக்குது. இது ஒரு உறுதிப்படுத்துவதாக இருக்கலாம். இப்போ ஆலம் என்று சொல்லும் போது சில நேரங்களில் மனித உலகமா, மிருக உலகமா, அல்லது இப்படியான ஜின்கள் உலகமா, மலக்குகள் உலகமா, இப்படி கேள்விகள் வரலாம். ஆலமோன் என்றால் அந்த கேள்விக்கு சான்ஸே வராது. அதனால அல்லாஹு தஆலா அப்படி சொல்லியிருக்கலாம், அல்லாஹு ஆலம். ரைட். இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இப்போ சர்வ உலகங்களின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். இதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய அர்த்தமாக இருக்கிறது. ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நம்ம பார்த்துட்டு போறதெல்லாம் ஷேக் ஹுசைமினுடைய தஃப்சீர் தான். அந்த எக்ஸ்பிளனேஷன் மேலதிகமாக உள்ள சிலதை நான் உங்களுக்கு தமிழில் தெளிவுபடுத்தி கொண்டு போறேன், அவ்வளவுதான். ஷேக் சொல்றார், இந்த வசனம் தரும் படிப்பினைகள் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்ற வசனம் உங்களுக்கு என்ன படிப்பினைகளை தருகிறது? ஒன்னாவது படிப்பினை, எல்லா வகையிலும் புகழ் அனைத்திற்கும் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. அப்ப புகழ் எல்லாவற்றிற்கும் உண்மையிலே சொந்தக்காரன் யார் என்றால் அல்லாஹுதான். அது எந்த ஒரு சாதனையாக இருந்தாலும் அதனுடைய பின்னணி அல்லாஹ். உண்மையான புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன். இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதக்கூடிய ஒரு மனிதனிடம் என்ன இல்லாம போகும்? பெருமை இல்லாம போகும், கண்டிப்பாக இல்லாம போகும். பெருமை வருகிறது என்று சொன்னால் அவன் இந்த வசனத்தை சரியா புரியல, தனக்கு புகழ் எதிர்பார்க்கிறான். உண்மையான முஹ்லிசுகள் அவர்கள் புகழப்படுவதையோ பாராட்டப்படுவதையோ விரும்ப மாட்டார்கள். அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாரு, உங்களுடைய முகத்தில் யாராவது புகழ்ந்தால் என்ன செய்யுங்க? அவர் முகத்தில் மண்ணலி போடுங்கன்னு சொன்னாங்க. என்னால் அவர் நம்மளை வீழ்த்துகிறார். புகழும் போது நம்மளை அறியாம இஹ்லாஸ் கட்டுவிடும். அதனால புகழப்படுவதை ஒரு மனிதன் விரும்பக்கூடாது. இஹ்லாஸான மனிதர்கள் எப்படி இருப்பாங்க என்றால், ஒரு சபையில வைத்து அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்தான் அவர் என்பது தெரியாமல் மக்கள் எல்லோரும் அந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர் இருப்பார், யாரை பற்றி மக்கள் பேசுகிறார்களோ அவர் அந்த சபையில தான் இருப்பார். ஆனால் யாருக்கும் தெரியாது அவர்தான் அந்த மனிதர் என்பது. இவரும் தன்னை காண்பிக்காமல் இருப்பார், இவர் மிக சிறந்த மனிதன். இதுதான் முஹ்லிஸ், இஹ்லாஸான மனிதனுக்குரிய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? செய்யாததை கொண்டு புகழ் வாங்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம். நம்ம செய்திருக்க மாட்டோம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு இருந்திருக்கும், அதில் பெயர் வரும்போது எனக்கும் சேர்த்து பெயர் வர வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்போம். பெயர் குறிப்பிடப்படாவிட்டால் நமக்கு கவலை வரும். சில நேரங்களில் பார்க்குறீங்க பத்திரிகைகளில் வாழ்த்து, நன்றி, நிகழ்ச்சிகள் முடிவில் நன்றியுரை. உண்மையிலே இதெல்லாம் ஒரு நாம உருவாக்கி கொண்ட ஃபார்மாலிட்டிஸ். இப்போ நன்றி உரையில் ஒருவர் விடுபட்டால் அவருக்கு கவலை வருகிறது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளோட பேரை விட்டுட்டாங்க. ஆனால் உண்மையான முஹ்லிஸ் என்ன செய்வார்னா, நம்மளோட பேர் விடுபட்டு அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எதிர்பார்த்தது நமக்கு கிடைத்து விட்டது. நமக்கு எது தேவை? அல்லாஹ்விடத்தில் உள்ள கூலி தான் நமக்கு தேவை. எனவே நமக்கு அல்லாஹ் நாடியது கிடைத்து விட்டது, மக்களுடைய பாராட்டு நமக்கு அவசியப்படவில்லை என்ற நிலை வரும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு மகிழ்ச்சியான ஏதாவது நடந்தால் எப்படி சொல்வாங்களாம், அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமத்திஹி தத்திமு ஸாலிஹாத். இது ஒரு சுன்னா, நம்ம நிறைய பேர் இதை ஃபாலோ பண்றதில்ல. நல்ல ஒரு விஷயம் நடந்தால் என்ன சொல்லணும்? நம்ம அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த ஷார்ட் ஃபார்முடைய நிறுத்திடுறோம். ஆனால் பூரணமான அமைப்பு என்னென்றால், அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமத்திஹி தத்திமு ஸாலிஹாத், அல்லாஹுடைய அருளால் நல்லன நடக்கின்றன, அவனுக்கே புகழெல்லாம். நல்லதெல்லாம் நடப்பது அல்லாஹுடைய அருளால், எனவே அவனுக்குத்தான் எல்லா புகழும். அப்ப நல்லது நடக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதை விட சிறந்தது அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமத்திஹி தத்திமு ஸாலிஹாத். அதே நேரத்தில் ஒரு துக்ககரமான செய்தி நடக்குது, கவலையான ஒரு விஷயம் இடம்பெறுது, உடனே விதியை நொந்து கொள்றதா? இல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த முறை என்னென்றால், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். இந்த சுன்னாவும் நிறைய பேரால் கைவிடப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கிறது. நொந்துட்டு அல்லாஹ் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் சொல்ல தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் அப்படின்ற கருத்து, எல்லா நிலைகளிலும் அல்லாஹுக்கு எல்லா புகழும், எல்லா நிலைகளும், சந்தோஷமோ துக்கமோ சோதனையோ, எல்லா நிலைகளிலும் அல்லாஹுக்கு எல்லா புகழும். இப்போ ஒரு மனிதன் எந்த நிலையிலும் அல்லாஹை புகழக்கூடியவனாகவே இருப்பான். நல்லது நடந்தால் அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமத்திஹி தத்திமு ஸாலிஹாத், துக்ககரமான ஒரு விஷயம் நடந்தால் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று சொல்றது. அடுத்த படிப்பினை, இந்த வசனத்தில் அல்லாஹுடைய ருபூபியத்திற்கு முன் உலூஹியத் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அல்லாஹுடைய ருபூபியத்தை சொல்வதற்கு முன்னால் உலூஹியத் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் விரிவா யாராவது. வெரி குட், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பிறகுதான் ரப் என்பது வந்திருக்கிறது. இப்ப அல்லாஹனுடைய அசல் எங்க இருக்கு? இலா, அது உலூஹியா. அடுத்தது ருபூபியா. என்ன நம்ம அந்த லிஸ்ட் பண்ணும் போது எதை பண்றோம்? ஃபர்ஸ்டுக்கு தௌஹீத, தௌஹீதினுடைய மூன்று பிரிவுகளையும் பட்டியலிடும் போது முதலிடம் நம்ம கொடுப்பது ருபூபியத்துக்கு, இரண்டாவது உலூஹியத், மூன்றாவது அஸ்மா ஸிஃபத். இப்படித்தான் கொடுக்கணும் என்ற அவசியம் இல்லை. அதை நம்ம இன்ஷால்லா அகீதா பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். இப்ப இங்கே ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை ஷேக் குறிப்பிடுறார் என்னென்றால், ருபூபியத்திற்கு முன்னால் உலூஹியத் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் என்பது அவனது அடிப்படையான பெயராகவும் ஏனைய பெயர்கள் அனைத்தும் துயர்ந்து வருவதும் இதற்கு முக்கியமான காரணம். அல்லாஹ் என்ற பெயரை பெயருக்காகத்தான் மற்ற எல்லாமே. ரஹ்மான் யாருடைய பெயர்? அல்லாஹுடைய பேர். ரஹீம் யாருடைய பேர்? அல்லாஹுடைய பேர். அல் வதூத் யாருடைய பேர்? அல்லாஹுடைய பேர். அல் கஃபார் யாருடைய பேர்? அல்லாஹுடைய பேர். அல்லாஹ் அல்லாஹுடைய பேர் தான், ரைட். அப்ப நம்ம ரஹீம் யாருடைய பேர் என்று கேட்போம், வதூத் யாருடைய பேர் என்று கேட்போம், ஆனா அல்லாஹ் யாருடைய பேர் என்று கேட்க மாட்டோம். எனவேதான் அல்லாஹு தஆலா அதனை கருத்தில் கொண்டு முதலாவதாக உலூஹியத்தை குறிப்பிடுறான் என்று சொல்றார். அல்லது இரண்டாவது ரீசன் ஒன்று சொல்லலாம் என்னென்றால், தூதர்கள் வந்த சமுதாயங்கள் ருபூபியத்தை மறக்கவில்லை. அவங்க மறுத்தது எதை? உலூஹியத்தை தான் மறுத்தாங்க. அதை நான் சுருக்கமாக கொண்டு போறேன் என்றால், இன்ஷா அல்லாஹ் அகீதா பாடமும் நம்முடைய இதோட ரிலேட்டடா தான் வருது. இன்னைக்கு தலைப்பு வந்து தௌஹீத். அப்ப நபிமார்கள் வரும்போது அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் இயல்பாக ருபூபியத்தை ஏற்றிருந்தார்கள், மறுத்தது உலூஹியத். எனவே அல்லாஹு தஆலா உலூஹியத்தை முற்படுத்தி இருக்கிறான் இந்த இடத்துல என்று ஷேக் குறிப்பிடுறார். அதுதான் சொன்னேன், அல் என்பது எல்லா இடத்திற்கும் அந்த கருத்தை கொடுக்காது. மாரிஃபாவுக்குரிய வார அல் இருக்கி, அல் நிறைய இருக்கு. நம்ம அது பிரதர் ஜிஃப்ரி சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் தமிழ் மீடியத்தில் நம்ம பிரசிடென்ட்ல பிஏ ஸ்டார்ட் பண்ணமாட்டார். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இணைந்து கொள்ளும் போது நிறைய படிக்கலாம். அரபு மொழி ஒரு இன்ட்ரெஸ்டான மொழி. நான் ஏற்கனவே சென்ற வகுப்புலேயும் சொல்லியிருக்கிறேன், அரபு மொழி வந்து ஒரு டீப்பான மொழி, இன்ட்ரெஸ்டிங்கான மொழி. அப்போ அதில் அல் என்பது நிறைய இருக்கு. வாவ் என்பது நிறைய அர்த்தத்தை கொடுக்கும். ஃபா சும்மா அந்த நீங்க பார்க்கலாம். அவர் வரும்போது பிஜியை பற்றி சொல்லி கொண்டிருந்தார், அவர் தர்ஜமாவில் இதெல்லாம் எடுத்துட்டார். ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு ஹர்ஃபை கூட வீணாக குர்ஆனில் இறக்கவில்லை. ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும், ஹர்ஃபுன்னு என்ன, ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது. அதை எடுத்துட்டு போனா நிறைய விளைவுகள் வரும். அந்த ஹர்ஃபுகளை நம்ம நீக்கும் போது மோசமான பல விளைவுகள் வரும். நிறைய இடங்களில் அல்லாஹு தஆலா ஒரு அர்த்தத்தோட ஒவ்வொன்றுக்கும் இடையில தொடர்பு இருக்கு. ஒரு ஒரு வசனத்திற்கும் அடுத்த வசனத்திற்கும் தொடர்பு இருக்கு. ஒரு வசனத்தில் உள்ள முன்னால் உள்ள சொல்லுக்கும் பின்னால் உள்ள சொல்லுக்கும் இடையில தொடர்பு இருக்கு. அந்த தொடர்புகளை எல்லாம் காட்டக்கூடிய வழிகளில் ஒன்று வாவ், ஃபா போன்றவைகளை பயன்படுத்துவது. அதெல்லாம் தூக்கிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு வாவுக்கும் பல அர்த்தங்கள், ஒவ்வொரு ஃபாவுக்கும் பல அர்த்தம், ஒவ்வொரு அல்லுக்கும் பல அர்த்தம். அந்த அல்களில் ஒன்றுதான் இப்ப நம்ம பார்த்திருக்கிற அல்ஹம்துல் இருக்கக்கூடிய அல். மூன்றாவது படிப்பினை என்னவென்றால், சர்வ உலகத்திற்கும் அல்லாஹுதான் ரப்பு. எல்லா உலகத்திற்கும் அல்லாஹுதான் ரப்பு. இந்த வார்த்தை அல்லாஹுதான் ரப்பு என்கின்ற இந்த வார்த்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. அல்லாஹுதான் இந்த உலகத்திற்கு ரப்பு. நமக்கு அல்லாஹ் பற்றி ஒரு பெரிய உயர்வான சிந்தனை தோன்றும். அல்லாஹ் பற்றிய மதிப்பு அதிகரிக்கும், கண்ணியம் அதிகரிக்கும் உள்ளத்தில். இப்ப நம்ம அதை யோசிக்கிறல்ல, இப்ப சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட சொத்துக்களுக்கு ஒருவன் அதிபதி அவரை பற்றி எவ்வளவு பேசுறோம்? உண்மையான அதிபதி அவன் கிடையாது. உதாரணமாக எல்லாரும் செல்வந்தர்களுடைய லிஸ்ட் பண்றாங்க, அதுல ஃபேமஸா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பேசப்பட்டது பில் கேட்ஸ். பில் கேட்ஸ் பெரிய ஒரு விஷயமா பேசுறோம் எல்லோரும். ஏன் பேசுகிறோம்? அவன் நிறைய சொத்துக்களுக்கு அதிபதி. உண்மையான அதிபதியான்னு கேட்டால் கிடையாது. உண்மையான அதிபதி யார்? அல்லாஹ். ஏனென்றால் பில் கேட்ஸிடம் இருப்பது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும், போகிறது. ஒன்று ஒரு அனர்த்தத்தினால் போகிறது, அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினால போகிறது, போய்விடும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல முறைகள்ல சொல்றான், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். நம்ம சொந்தம் கொண்டாடுறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப சொத்துக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சும்மா அன்ஃபிக்கு எந்த இடத்திலையும் சொல்லல. எப்படி சொல்றான்? அன்ஃபிக்கு மிம்மா ரஸக்னாகும் யுன்ஃபிகூன மிம்மா ரஸக்னாஹும். உங்களுக்கு நாம் தந்ததிலிருந்து செலவு செய்யுங்கள், அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்கள். அப்ப உண்மையான எஜமானன் அதிபதி அல்லாஹ். அவன் தான் படைத்தவன், அவன் தான் ஆட்சி செய்கிறான், அவன் தான் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். என்னிடம் என்று பணம் இருக்க வேண்டும் என்று நாடினால் என்னிடம் பணம் இருக்கும், போக வேண்டும் என்று நாடினால் போய்விடும். அல்லாஹும்ம லா மானி அலிமா ஆதைத் வலா முஅத்தி அலிமா மனாத். நீ தருவதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது, நீ தடுத்ததை தருவதற்கும் யாராலும் முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் தான் எல்லாவற்றுக்கும் ரப்பு என்பதை சும்மா நம்ம ஒரு நல்ல ஒரு அமைதியா இருக்கிற நேரத்தில் சொல்லி பாருங்க திரும்ப திரும்ப. உண்மையிலேயே மிக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அப்படியே சிம்பிள் ஆயிடுவோம், சாதாரண மனிதனாக அப்படி ஆயிடுவோம். நம்மகிட்ட சில நேரங்களில் கொஞ்சம் வசதி கூடும்போது, கல்வி கூடும்போது திமிரு வாடுவது ஒரு இயற்கை. ஆனால் அந்த இயற்கையை உடைப்பதற்குரிய சிறந்த வழி இதுதான். அந்த தன்மையை உடைப்பதற்குரிய சிறந்த வழி அல்லாஹ் தான் ரப்பு. அவனுடைய ரூபூபியத்தை அவன் காண்பிக்கிறான். திடீரென ஒரு ஊரை அப்படி வெள்ளத்தை கொண்டு அழித்து விடுகிறான், இன்னும் ஒரு ஊரை பூகம்பத்தினால் அழித்து விடுகிறான், இன்னும் ஒரு ஊரில் புயல் அடிக்கிறது. அல்லாஹ் நினைத்து வச்சுக்கிறான். ஏன்? அவன் ரப்பு. அப்ப சர்வ உலகங்களுக்கும் அல்லாஹ் தான் ரப்பு. எனக்கும் அல்லாஹ் தான் ரப்பு, உங்களுக்கும் அல்லாஹ் தான் ரப்பு. இதை நம்ம ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டிருந்தால் நம்மிடம் இயல்பாக தவாதுவா என்ற அந்த பணிவு என்ற தன்மை வந்துவிடும். ஒரு காலமும் பெருமை வராது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை, அல்லாஹு தஆலா இரண்டாவது வசனத்தில் சொல்றான், அர் ரஹ்மான் இர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்ல ரஹ்மான் ரஹீமுக்குரிய விளக்கங்கள் எல்லாம் பார்த்தோம். இதுல ஒரு வளமையாக உணரப்படாமல் செய்யப்படுற ஒரு மிஸ்டேக்கை சுட்டி காட்டணும். யாருக்கு ஞாபகம் இருக்கு? பஷீர் பாய் ரஹ்மான் இல்ல? வெரி குட். நம்ம மொழிபெயர்க்கும் போது அளவற்ற அருளாளன் என்று மொழிபெயர்க்கிறோம் ரஹ்மான. ரஹ்மானை மொழிபெயர்க்கும் போது அளவற்ற அருளாளன் என்று மொழிபெயர்க்கிறோம். ஆனா உண்மையிலேயே அருளாளன் என்பதற்கு முன்னிம் என்றுதான் சொல்ல வேண்டும். அருளால் அருளுக்கு அரபுல என்ன சொல்லணுமா? நியமத்தில் தான் சொல்றோம். அப்ப நியமத்தில் இருந்து வருவது முன்னிம். அப்ப இந்த கருத்து அங்கே மாற்றப்படுகிறது. இதுக்கு நம்ம சொல்றது தஅவீல். என்ன பேர் சொல்றோம்? தஅவீல் என்று சொல்றோம். அப்ப அஷாயிராக்கள் செய்த தஅவீல்ல இதுவும் ஒன்று. ஆனா புரியாம நம்ம அந்த தஅவீல பண்ணி கொண்டிருக்கிறோம். புரியும் போது நம்ம தவிர்ந்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்ப அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்றால் ரெண்டுமே அன்புதான். அல்லாஹ் அன்பு உள்ளவன். இந்த அன்பு இவை இரண்டும் ஒரு இடத்துல சேர்ந்து வந்தால், ரஹ்மான் அர் ரஹீம் என்று சேர்ந்து வந்தால் எந்த பண்பை குறிக்கும்? ரஹ்மான் என்பது அல்லாஹுடைய தாத்துடன் தொடர்பான பண்பை குறிக்கும். சிஃபா தாத்தியா, அல்லாஹுவோடு இருக்கக்கூடிய பண்பு. ரைட். ரஹீம் என்பது சிஃபா ஃபிஇலியா, அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய அன்பு, காண்பிக்கக்கூடிய அன்பு, ரெண்டும் சேர்ந்து வந்தால், இரண்டும் தனித்து வந்தால் இரண்டையும் குறிக்கும். புரியுதா? அல்லாஹ்வுடைய தாத்தையும் குறிக்கும், ஃபிஇலையும் குறிக்கும். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற இந்த வசனம் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன? இதுல வந்து இதை இலகுவாக புரிந்து கொள்வா இருந்தால், இஸ்லாம் ஈமான் ரெண்டு சொற்கள் இருக்கின்றன. அப்ப நம்ம பேசும்போது என்ன சொல்றோம்? மூமின்கள் சொல்றோம், முஸ்லீம்கள் சொல்றோம், ரெண்டும் வேற வேறையா ரெண்டு மூன்றா? வேற வேறனா? மூமின் என்றால் ஈமான் கொண்டவர்கள், முஸ்லீம் என்றால் கட்டுப்பட்டவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள். ஆனால் சரியான அர்த்தம் என்னென்றால், ஈமானும் இஸ்லாமும் ஒரே இடத்தில் சேர்ந்து வந்தால் இரண்டும் வெவ்வேறு அர்த்தங்களை குறிக்கும். ஈமானும் இஸ்லாமும் ஒரு இடத்துல, ஒரு இடம் என்றால் ஒரு வசனத்தில் சேர்ந்து வந்தால் வெவ்வேறு அர்த்தங்களை கொடுக்கும். என்ன வெவ்வேறு அர்த்தம்? நீங்க சொன்ன அர்த்தத்தை கொடுக்கும். ஈமான் என்றால் நம்பிக்கையோடு தொடர்பானது, இஸ்லாம் என்றால் செயலோடு தொடர்பானதை குறிக்கும். இரண்டும் தனித்தனியே வந்தால் ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கும். ஈமான் என்பதற்குள் என்ன இருக்கும்? இஸ்லாம் இருக்கும். இஸ்லாம் என்பதற்குள் ஈமான் இருக்கும். புரியுதா? அதே போலதான் இந்த ரஹ்மான் ரஹீம் என்பது இரண்டும் சேர்ந்து வந்தால் அல்லாஹுடைய இரண்டு சிஃபத்துகளை அது உணர்த்தும். ரஹ்மான் என்பது அல்லாஹுடைய தாத்தோடு தொடர்பான சிஃபத். இப்ப தாத்தோடு தொடர்பான சிஃபத் என்றால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். சந்தோஷப்படுதல் என்கின்ற ஒரு சிஃபத் அல்லாஹுக்கு இருக்கிறது. இந்த சிஃபத் எதோடு தொடர்பான சிஃபத்? அல்லாஹுடைய தாத்தோடு தொடர்பான சிஃபத். அல்லாஹ் இறங்குகிறான், இது அல்லாஹுடைய ஃபியலோடு தொடர்பான சிஃபத். அல்லாஹ் இறங்குகிறான் என்பது அல்லாஹுடைய ஃபியல் என்றால் என்ன? செயலோடு தொடர்பான சிஃபத். அது சிஃபத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் விரிவாக அகீதா பாடத்தில் பார்ப்போம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இது புதிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் அகீதா பாடத்தில் தௌஹீதுல் அஸ்மா சிஃபாத்தில் சிஃபத்துகள் எப்படி எப்படி எல்லாம் வரும்ன்றதை விரிவாக நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இப்ப சுருக்கமாக நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய சிஃபத்துகள் இரண்டு வகைப்படும். சிஃபா தாத்தியா, சிஃபா ஃபியலியா. அல்லாஹுடைய தாத்தோடு தொடர்பான சிஃபத்துகள், அல்லாஹுடைய ஃபியலோடு தொடர்பான சிஃபத்துகள். இப்ப இந்த இரண்டும், ரஹ்மான் ரஹீம் என்ற இரண்டும் சேர்ந்து வந்தால், ரஹ்மான் என்பது அல்லாஹுடைய தாத்தோடு தொடர்பான சிஃபத்தையும், ரஹீம் என்பது அல்லாஹுடைய ஃபியலோடு தொடர்பான சிஃபத்தையும் குறிக்கும். இதை என்ன லேசா புரிஞ்சு கொள்வதற்கு, நீங்க ரஹீம் என்று சொல்ல நீங்க குர்ஆன்ல எடுத்து பார்த்தால் தனிய பெரும்பாலும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், ஒன்று கடந்து வருவதை நீங்க பார்க்கலாம் அடுத்தவர்களுக்குன்றது. அல்லாஹுவில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக சொல்லும் போது ரஹ்மான், அடுத்தவர்களுக்கு சொல்லும் போது, அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒன்றாக சொல்லும் போது ரஹீம் என்பது வரும். ஆனால் இரண்டும் தனித்து வந்தால் ரெண்டு கருத்தையும் கொடுக்கும். அல்லாஹுடைய தாத்தோடு என்ற உள்ள சிஃபத் என்னது? ரஹ்மானுக்குள்ளும் ரஹீமுக்குள்ளும் இருக்கக்கூடிய சிஃபத் என்ன? ரஹ்மத் என்ற சிஃபத் தான். ஒரே ஒரு சிஃபத் தான் ரஹ்மத். இந்த ரஹ்மான் ரஹீம் தரக்கூடிய படிப்பினைகள், இவை இரண்டும் அல்லாஹுவின் இரண்டு திருநாமங்கள். இப்போ அல்லாஹுடைய திருநாமங்கள் நிறைய இருக்கின்ற பார்த்திருக்கிறோம், எத்தனை என்பது தெரியாது நமக்கு. அதுலேயும் 99 திருநாமங்கள் ஹதீஸ்ல சொல்லப்படுது. என்ன 99 ஹதீஸ்ல எப்படி வருது? அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன, அதை யார் மனப்பாடம் செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் பொருள் வழங்கி. அப்ப அந்த 99 எங்க என்று பார்த்தால் அப்படி ஒரு லிஸ்ட் இல்லை. என்ன அந்த சஹீஹான ஒரு லிஸ்ட் 99 உண்மையில் இன்னும் இல்லை. சில ஹதீஸ்கள் திருமதியில் வருது 200 வருது, 200 அதிகமானது வருது சில ஹதீஸ்கள். அது மாதிரி இந்த நம்மளோட குர்ஆன் சில இந்தியாவில் பாகிஸ்தானில் பிரிண்ட் பண்ணப்பட்ட குர்ஆனுக்கு முன்னால அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு போட்டிருப்பாங்க, அதில் 99 போட்டிருப்பாங்க. அது வரது தலிவான தாயிஃப், அப்படி வரக்கூடிய அறிவிப்பு. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் குர்ஆன்ல சுமார் 80க்கு மேல வருது, 86 என்று நினைக்கிறேன், சரியா நினைவில்லை. அப்ப குர்ஆன்ல நம்ம வரக்கூடிய பெயர்கள் எல்லாம் ஃபுல்லா லிஸ்ட் எடுத்தால் அதுல வரக்கூடிய இரண்டு பெயர்கள் ரஹ்மான் ரஹீம் என்பது அதுக்குரிய ஆதாரம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம். இரண்டாவது செய்தி என்னென்றால், அல்லாஹுடைய ருபூபியத் அவனது ரஹ்மத்தின் மீது தங்கியிருக்கிறது. அல்லாஹுடைய ருபூபியத் அவனுடைய ரஹ்மத்தின் மீது தங்கியிருக்கிறது. அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவை ரப்புல் ஆலமீன் என்று சொல்லும் போது, ரப்புல் ஆலமீன் என்றால் இப்ப ஒருவன் ஒரு ஏரியாவுக்கே சொந்தக்காரன், ஒரு ஒரு ஊரை எடுத்துக்கங்க, ஒரு பிரதேசத்தை, அந்த பிரதேசத்தில் இருக்கிற அத்தனை லேண்டும் வந்து ஒருவனுக்கு சொந்தக்கார, ஒருவனுக்கு தான் சொந்தம். அவன் அதில் குடி வச்சிருக்கிறான் மக்களை, அவனுடைய சொந்த நிலத்தில் மற்றவர்களை குடியமர்த்தி இருக்கிறான். இப்ப இவன் வரும்போது அந்த மக்களுடைய மனதில் என்ன ஃபீலிங் வரும்? ஒரு பயம் ஒன்று வருமா இல்லையா? இவனுடைய நிலத்தில் அந்த மக்கள் இருக்கிறார்கள், ரைட், இவன் அவனுடைய உண்மையான உரிமையாளன், எப்போ எழுப்பிடுவானோ, எப்போ வைப்பானோ என்கிற ஒரு பயம் வருமா வராதா? வரும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று சொல்லும் போது இயல்பாக இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுடைய உள்ளங்களில் ஒரு பயம் வரும். பயம் வந்தால் இந்த மனிதன் அல்லாஹ் விட்டு தூரமாக பார்ப்பான். யாரை பார்த்து பயப்படுறோமோ அவரை நெருங்க விரும்ப மாட்டான். மனிதனுடைய இயற்கை இது. ஒரு தந்தைய ஒரு தந்தையில பிள்ளைக்கு பயம் வந்தால் பிள்ளை தந்தையை நெருங்காது. ஒரு முதலாளி கடையில் இருக்கக்கூடிய ஒரு எஜமானனுக்கு கீழே உள்ள ஊழியர்கள் பயம் வந்தால் போக மாட்டாங்க, யாரையாவது வச்சுதான் பேச பார்ப்பாங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல் இருக்கிறார் என்றால் அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிரின்சிபல் பற்றி பயம் இருந்தால் அவர்கிட்ட போக மாட்டாங்க. இப்ப மனிதனுடைய இயற்கையான தன்மை இது. அப்ப அல்லாஹிடமிருந்து இவன் தூரமாகி விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாமே அல்லாஹ் தான் சொந்தம். இந்த பில்டிங் தலைகளாக கவுழ்க்க நினைத்தால் கவுழ்க்கலாம், பூமிக்குள்ள அனுப்ப நினைத்தால் அனுப்பலாம், என்று அவனுக்கு சொந்தம். நம்முடைய உயிர் எடுக்க நினைத்தால் எடுக்கலாம், வாழ வைக்க நினைத்தால் வாழ வைக்கலாம், நம்மை செல்வந்தனாக்க நினைத்தால் ஆக்கலாம், ஏழையாக்க நினைத்தால் ஆக்கலாம். அப்ப இப்படியான ரப் அல்லாஹ் என்று பார்க்கும் போது ஒரு பயம் வரும். அந்த பயத்தை போக்குவதற்காக அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. அல்லாஹுடைய ருபூபியத் எதில் தங்கியிருக்கிறது? அவனுடைய ரஹ்மத்தில் தங்கியிருக்கிறது. அல்லாஹ் அநியாயம் விளைக்க மாட்டான். அல்லாஹுடைய ரஹ்மத் மிக விசாலமானது. என்னுடைய கோபத்தை என்னுடைய ரஹ்மத் மிஞ்சிவிட்டது. ரஹ்மத் என்றால் என்ன? அன்பு மிஞ்சிவிட்டது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நேரடியாக காட்டுறாங்க சஹாபாக்களுக்கு. எப்படி? ஒரு பயணக்கூட்டம் போகிறது, அதிலே ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை தொலைத்து விட்டு தேடி அலைகிறார். அழுது அழுது அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருக்கும் போது குழந்தை கிடைக்கிறது. சஹாபாக்களும் இந்த சீன்ஸை அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. குழந்தை கிடைத்ததும் அந்த பெண் குழந்தையை எடுத்து கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். சஹாபாக்கள்கிட்ட காண்பித்து கேட்கிறார்கள், இந்த பெண் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுவார் என்று நினைக்கிறீர்களான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கொஞ்ச நேரம் குழந்தையை காணவில்லை என்பதற்காக அந்த பெண் துடித்த துடிப்பு, இந்த பெண் பிள்ளையை நெருப்பில் தூக்கி போட போகிறாரா? நிச்சயமாக நடக்காதுன்னு சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்ணை விடவும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது பன்மடங்கு அன்புள்ளவனாக இருக்கிறான். அதே போல இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, இன்ன லில்லாஹி மிஅத் ரஹ்மா, அல்லாஹுக்கு 100 ரஹ்மத் இருக்கிறது, அல்லாஹுடைய அன்பு 100 பங்கு. அந்த 100 பகுதியில் ஒன்றைத்தான் இந்த பூமியில அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். அதை கொண்டுதான் மனிதன் அவனுக்குள்ள அன்பு காட்டுகிறான். ஒரு தாய் பிள்ளைக்கு அன்பு காட்டுகிறாள், ஒரு மிருகம் தன்னுடைய குட்டிக்கு அன்பு காட்டுகிறது, ஒரு பறவை தன்னுடைய குஞ்சிக்கு அன்பு காட்டுகிறது என்றால், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் எப்படியான ரஹ்மான், எப்படியான ரஹீம். ஆனால் கவலை என்னென்றால், நம்முடைய தாயிகள் அந்த ரஹ்மான் ஒரு பயங்கரமானவனாக மட்டும் மக்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதனால் என்ன செய்கிறோம்ண்டா, போய் அல்லாஹ் அக்பர் என்றால் தொழுதுட்டு ஓடத்தான் நினைக்கிறோம். தவிர உட்கார்ந்து திக்ரு செய்ய விருப்பம் இல்லை. திக்ருண்டா என்ன? அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருப்பது. கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்புற மனைவி எந்த நேரம் கணவன் நினைச்சிட்டு இருக்கிறாள்? ஏன்? உண்மையாக அன்பிருக்கும் போது. ஒரு குழந்தை வெளிநாட்டுக்கு படிப்பதற்காக அல்லது வேறொரு தேவைக்காக சென்றால் அந்த தாய் அந்த பிள்ளையை நினைத்து கொண்டே இருக்கிறது. அன்பு. அப்ப நமக்கும் அல்லாஹுல அன்பு இருந்தா அல்லாஹை நினைச்சிட்டே இருப்போமே. அல்லாஹையே நினைத்துக் கொண்டு அல்லாஹ் குர்ஆன் நம்ம படிக்க முடியுதில்ல தானே? எத்தனை நியூஸ் பேப்பர் காலையில் எழுந்தவுடன் நியூஸ் பேப்பரை தூக்கி பார்க்கிறோம். முடியுதா இல்லையா? நிறைய ரீடர்ஸ் இருக்கிறோம், மாஷா அல்லாஹ், நல்லா ரீட் பண்ணுவோம். சிலர் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு புக்ஸ் ரீட் பண்ணி முடிப்பாங்க, ஆனால் குர்ஆன் ஓத முடியல. மஸ்ஜிதில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியல நமக்கு. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தொழுதுட்டு அடுத்த தொழுகை வரையும் அவன் அங்கே இருந்தால் அவன் தொழுகையில் இருக்கிறான் என்று. இப்போ மஸ்ஜிதில் போய் உட்காருவது என்பது நம்ம கஷ்டமாக இருக்கு. பயான் என்றால் கூட நம்மளோட மக்களை நீங்கள் எங்கே பார்க்கலாம்? தெரு பயான் நடத்தினா வருவாங்க, பப்ளிக் மேடை போட்டால் வருவாங்க, தஃப்சீர் கிளாஸ் இருந்தால் உட்கார மாட்டாங்க. ஏனென்றால் அல்லாஹ் என்பதில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற ஒரு பகுதி மட்டும்தான். ரப்புல் ஆலமீன் ஷதீதுல் இக்காப் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், கடுமையான உன்னுடைய ரப்பின் புடி கடுமையானது. அல்லாஹ் எவ்வளவோ இரக்கம் உள்ளவன், அன்புள்ளவன். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் பாவம் செய்து அந்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடம் போய் தௌபா செய்யும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறான்? ஒரு பாலைவனத்தில் ஒட்டகத்தை தொலைத்தவன் திரும்ப ஒட்டகத்தை பார்க்கும் போது அந்த ரப்பி அந்த அந்த அப்தி வான ரப்புக், நீ என்னுடைய அடிமை, நான் என்னுடைய எஜமானன் என்று சொல்கிற அளவுக்கு சந்தோஷப்படுறான் அல்லா. இந்த மனிதன் தௌபா செய்யும் போது அல்ல மலக்களை கூப்பிட்டு காண்பிக்கிறான், நான் பாருங்க என்னுடைய அடியான் என்னை புரிந்து கொண்டு என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறான், எனவே கொடுத்துட்டேன். இவன் போறான், இவன் போறவன் மலக்கா கிடையாது. இவன் யாரு போனவன்? அதே மனிதன் தான். இன்னும் ஒரு தப்பு பண்றான், தப்பு பண்ணிட்டு உடனே ஃபீல் பண்றான், பண்ணி அல்லாஹிட்ட வரான், யா அல்லாஹ் இந்த தப்பு பண்ணிட்டன். மீண்டும் அல்லாஹால என்ன செய்யறான்? மலக்குகளை அழைத்து காண்பித்து விட்டுத்தான் மன்னிப்பு கொடுக்கிறான். மூன்றாவது தடவையும் அல்லாஹால இப்படி செய்யறான். இப்படி தொடர்ச்சியாக அல்லாஹ் செய்வதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? அல்லாஹ்வுடைய அன்பை காட்டுகிறது. எப்படி நம்மை பார்த்து அழைக்கிறான் அல்லாஹ்? குல், நபியே இந்த மக்களுக்கு உரத்து சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே. தங்களுக்கு தாங்களே எப்படி அநீதி இழைக்க முடியும் சார்களே? எப்படி அநீதி இழைக்கிறது? நான் எனக்கு எப்படி அநீதி இழைக்கலாம்? அல்லாஹ் என் மீது விதியாக்கி இருக்கக்கூடியவைகளை செய்யாமல் விடுவதன் மூலமும், அல்லாஹ் எனக்கு தடுத்தவைகளை நான் செய்யும் போதும் நான் எனக்கே அநீதி இழைத்துக் கொள்கிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், இவர்கள் அல்லாஹுக்கு அநீதி இழைக்கவில்லை, தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொள்கிறார்கள். அப்ப தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய அன்பில், அன்பில், அல்லாஹுடைய அன்பில், ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நிச்சயமா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, சும்மா அப்படி யோசிச்சு பாருங்க, நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் நம்முடைய நெற்றியில டிஸ்பிளே ஆக்குவதற்கு அல்லாஹ் கஷ்டமா இல்லையா? ஒரு கஷ்டமும் கிடையாது. நாம் செய்யக்கூடிய பாவங்களை நம்முடைய நெற்றியில அப்படி டிஸ்பிளே பண்றதுக்கு அல்லாஹ் முடியுமா இல்லையா? நிச்சயமாக முடியும். நம்ம ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் இப்படி செஞ்சிருந்தா என்ன நடக்கும்? வெளியே வர முடியுமா? வீட்டை விட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதே, குழந்தைகளுக்கு முன்னால், மனைவிக்கு முன்னால். அல்லாஹ் எவ்வளவு அன்பாளன். இதை தெரியும் போது என்ன நடக்குது நமக்கு? அல்லாஹ்வுடைய மஹப்பத் அதிகரிக்கும். அல்லாஹுடைய ரஹ்மத்தை சரியாக புரிந்து கொள்ளும் போது அல்லாஹ்வில் மஹப்பத் வரும். அல்லாஹ்வில் மஹப்பத் வந்தால், உண்மையான மஹப்பத் அல்லாஹ்வில் வந்தால், நம்ம ஒரு குர்ஆன் வசனம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், சூரத்துல் தௌபா 24வது வசனம், குல்லிங்கான அபாவுக்கும் அப்னாவுக்கும் என்று வரக்கூடிய வசனம். அதுல 8 விஷயங்கள் அல்லாஹ் பட்டியலிடுறான். நீங்க எந்த ஒரு மனிதனை போய் சந்திச்சு பாருங்க, நீ எந்த கடை போட்டிருக்கிறாய், அந்த 8 உண்ட சொல்லுவான். நீ எதற்காக படிக்கிறாய், 8 உண்ட சொல்லுவான். அல்லாஹ் மென்ஷன் பண்ற அந்த 8 விஷயங்கள்ல உண்ட சொல்லுவான். நீ என்னத்துக்கு வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறாய், அந்த 8 உண்ட என்ன, அந்த 8 யாருக்கு சொல்ல முடியும்? குல்லிங்கான ஆபா உக்கும் முதல் பெற்றோர், இரண்டாவது குழந்தைகள், மூன்றாவது கணவன் மனைவி, நான்காவது சகோதரர்கள், ஐந்தாவது குடும்பம், ஆறாவது பொருளாதாரம், ஏழாவது வியாபாரம், எட்டாவது வீடு. நீங்க சுத்தி சுத்தி யார்கிட்ட போய் கேள்வி கேளுங்க, எல்லோரும் சொல்லக்கூடிய பதில் இந்த 8 உண்டாதான் இருக்கும். எதுக்கு ஜி நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் வந்து சம்பாதிக்கிறீங்கன்னா, பிள்ளைகளுக்காக. எதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, வீடு ஒன்று கட்ட வேண்டியிருக்கு. எதுக்காக நீங்க இப்படி சிரமப்படுறீங்க, இந்த பிசினஸ் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப நம்ம மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வது இந்த 8க்காகத்தான். இந்த 8 விட அதிகமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவனுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதும் ஒரு மனிதனுக்கு விருப்பத்திற்குரியதாக மாற வேண்டும், மஹப்பத்திற்குரியதாக மாற வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹுடைய தண்டனை வருவதை எதிர்பார்த்திருங்கள். இந்த நிலை இல்லாதவர்கள் ஃபாசிக்குகள். ஃபாசிக்குன்னா யாரு? பாவிகள். அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். என்ன என்ன நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாட்டியும், எனக்கு என்ன ஜட்ஜ் பண்ண முடியும், உங்களை ஜட்ஜ் பண்ண என்னால முடியாட்டியும், உங்களால் முடியும், நான் ஃபாசிக்கா இல்லையான்னு. அல்லாஹ் எவ்வளவோ ரஹ்மத்துள்ளவனாக இருக்கும் போது நம்ம மக்களுக்கு அல்லாஹ் எப்படி காண்பித்திருக்கிறோம், மிக பயங்கரமான ஒருவனாக காண்பித்திருக்கிறோம். சின்ன வயதிலிருந்து இதை சொல்லி வந்ததுனால அல்லாஹுவை விட்டு தூரமாக கூடிய மக்களை தான் பார்க்கிறோம். இதை விட அல்லாஹோட விரும்பி போய் உட்கார்ற மக்களை பார்க்கல. இன்ன அக்ரபமா யகூனுல் அப்து லிரப்பிஹி வஹுவ சாஜித். ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் எது? சுஜூத். அப்ப நேசம் இருந்தா என்ன செய்வோம்? அல்லாஹோட நெருக்கமாக இருக்க விரும்புவோம். அப்ப கூடுதல் என்ன வரும் வாழ்க்கையில? சுஜூத் செய்யணும் என்ற ஆசை வரும். இதெல்லாம் வரல நமக்கு. சுஜூத நீட்ட முடியல, அதிகமா சுஜூத் செய்ய முடியல. சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான வணக்கங்கள், இதுல எல்லாம் ஈடுபாடு காட்டுவதற்கு நம்மால முடியல. என்னென்றால் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப மிம்பர்ல சொல்லும் போது என்ன சொல்றால், அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப நம்முடைய காதில் இருக்குது. பயந்து போய் வாழ்றோம். பயந்து போய் வாழ்வதனால் என்ன நடக்குது என்றால் மஹப்பத் இல்லாம போகுது. சில நேரம் பாவங்களை விடலாம், ஆனா நன்மையில நாட்டம் கம்மி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவனை அறிமுகப்படுத்துகிறான், அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹுடைய ருபூபியத் அவனுடைய ரஹ்மத்தில் தங்கியிருக்கிறது. அடுத்ததாக இதை சொன்ன உடனே மனிதனுக்கு இப்ப திரும்ப ஒரு மூட் வந்துடும். என்ன மூட் வரும்? முனாஃபிக்கா இருக்கிறவங்க என்ன செய்வாங்கடா, இப்போ அல்லாட அன்பை பற்றி சொன்னோம், என்ன திரும்ப திரும்ப பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பான்னொடனே ரைட், செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்திடலாம் என்ற ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வை உடைக்கிறான் மாலிக் யௌமித்தீன். மாலிக் என்றால் நேரடியான அர்த்தம் அரசன். யௌமுத்தீன் என்றால் மறுமை நாள். யௌம் என்றால் நாள், அத்தீன் என்பது இந்த மறுமையை குறிக்கிறது. யௌமுத்தீன் என்ற குர்ஆன்ல நீங்க எங்க பார்த்தாலும் என்ன முடிவெடுத்துக் கொள்ளணும், மறுமை நாள் என்று முடிவெடுங்க. அதனுடைய கருத்து டைரக்டாக மறுமை நாள். ஆனால் ஆழமான கருத்து என்ன, அத்தீன் என்பதற்கு இரண்டு கருத்துக்கள் உள்ளன. அத்தீன் என்ற சொல்லுக்கு நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான கருத்து என்ன, மார்க்கம், சரிதானே? ஆனால் தீனுடைய சரியான அர்த்தம் என்னென்றால் கூலி கொடுத்தல். இந்த இந்த வசனத்தில் வரக்கூடிய தீன் கூலி கொடுத்தல் அல்லது செயல். மாலிகி யௌமித்தீன், கூலி கொடுக்கிற நாள். ரெண்டை சேர்த்து நம்ம பார்க்கலாம், செயல்களுக்கு கூலி கொடுக்கிற நாள், செயல்களுக்கு கூலி கொடுக்கிற நாள். யௌமித்தீன் என்றால் செயல்களுக்கு கூலி கொடுக்கிற நாள் என்று நம்ம எடுக்கலாம். இப்ப மாலிக் என்ற இந்த கராஅத் நீங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கராஅத் முறை, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கிராஅத் முறை. இப்ப நம்ம ஓதுறோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இது ஒரு கிராஅத் முறை. இப்ப நீங்க ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போனீங்க என்றால் வத்துஹே வல்லைலி இதா சஜே இப்படித்தான் ஓதுவாங்க. இப்ப நீங்க நெட்டில் போய் கிராஅத் வர்ஷ் அடிச்சு பாருங்க, கிராஅத்து வர்ஷ் உண்டு. அப்ப வர்ஷ் கிராத் இப்படி தான் இருக்கும், வத்துஹே வல்லைலி இதா சஜே, அந்த அலிஃப் மக்சூராவை யாவாக்கி ஓதுவாங்க. இது கிராஅத் முறை. இப்ப இது சஹாபாக்களும் இந்த கிராத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து செவி வழியாக படித்தார்கள். அந்த முறையில் அவங்க ஓதிட்டு வந்தாங்க. ஏழு வகையான கிராத்துகள், முத்துவாத்திரான கிராத்துகள், ஏழு வகையான கிராத்திரிக்கு முத்துவாத்திரான கிராத். முத்துவாத்திரம் என்ன, எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாத அறிவிப்பாளர் வரிசையை கொண்டு வந்தது. இப்ப இந்த ஏழு வகையான கிராத்துகள் அப்படியே வந்து நமக்கு பிரபல்யமாக இரண்டு கிராத்துகள் இன்றைக்கு இருக்கு. என்னென்னது? ஹஃப்ஸ் வர்ஷ். இப்ப நம்ம ஓதக்கூடிய முறை என்ன முறை? ஹஃப்ஸ் என்ற இமாம் நமக்கு கற்றுத்தந்த முறை. ஹஃப்ஸ் என்ற இமாம் நமக்கு ஓதி கற்றுத்தந்த முறை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து சஹாபாக்கள் அப்படியே கேட்டாங்க. சஹாபாக்கள்கிட்ட இருந்து தாபியன்கள், தாபியங்கள்கிட்ட இருந்து தப தாபியங்கள், அந்த லிஸ்ட்ல வந்து ஹஃப்ஸ் அந்த கிராத்தை ஒழுங்குபடுத்தி அந்த ஹஃப்ஸ் கிராத்தை அறிமுகப்படுத்துகிறார். இன்று நாம் ஓதக்கூடிய கிராத் வந்து ஹஃப்ஸ் கிராத். இப்ப நீங்க அந்த குர்ஆனுடைய சவுதியிலிருந்து வரக்கூடிய குர்ஆனுடைய அந்த முன்னுரையை படித்து பார்த்தா அதில் போட்டிருப்பாங்க அதனுடைய ரிவாயத்தை. ஹப்ஸ் வந்து ஆசிம், ஹப்ஸ் ஆசிம் இருந்தது, இந்த முறையில தான் இந்த கிராத் வருதுன்னு போட்டிருப்பாங்க. வர்ஷ் கிராத் மொரோக்கோ போன்ற நாடுகளில் போனால் வர்ஷ் கிராத் இருக்கும், அந்த பள்ளிகளில் அதை ஓதுவாங்க. ரெண்டு கிராத்துமே சரியான கிராத் தான். கருத்துக்கள் ஒரு காலமும் மாறாது. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நவீன பித்வத்வாதிகள், மொத்தசிலா சிந்தனை கொண்டவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு கிராத் முறையெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க இந்த சைஃபுத்தீன் ரஷாதியோட நடந்த டிபேட்டை கேட்டிருப்பீங்க சில நேரம், என்ன சொல்றாங்க, யாராவது கேட்டீங்களா? சாரி, மன்னிக்கணும், இந்த அப்துல்லா ஜமாலியோட திருநெல்வேலியில் நடந்த டிபேட் யாரு பார்த்தீங்க? அது இந்த இடம் வருது, ஹஃப்ஸ் வர்ஷ் என்ற இடம் வருது. வரும்போது சிம்பிளா, மிக சிம்பிளா என்ன சொல்றாங்கடா, ஹப்ஸ் வர்ஷெல்லாம் யூதன் சொல்றாங்க. மக்களுக்கு தெரியதில்லை, இது ஒரு வகையான கண்மூடித்தனமான கூட்டம் என்ன செய்தால், ஹீரோ ஹீரோ வர்ஷிப், அந்த லீடரை பிடிச்சிட்டு தலைவரை பிடிச்சிட்டு, எனவே தலைவருக்கு பின்னால் மிக சிம்பிளா ஹப்ஸ் வர்ஷ் இவர்கள் யூதர்கள் அப்படின்னு நான் கூசாம சொல்றாங்க. அப்ப இந்த கராத் யார் கற்று தந்தது நமக்கு? ஹதீஸ் கலையில ஹப்ஸை பொறுத்தவரையில் அவர் பலவீனமானவர் என்று ஹதீஸ் கலை அறிஞர்கள் கூறுறாங்க. இப்ப பலவீனமானவர்கள் எல்லோரும் பொய்யர்களா? நம்மள யாராவது ஹதீஸ் அறிவிக்கிற தகுதி உள்ளவங்க கையை தூக்கும் அப்படிங்க? நம்மளை கொண்டு வந்து இமாம்கள்கிட்ட கொடுத்தா எல்லாரையும் லைஃப் ஆக்கிடுவாங்க. நான் உட்பட. இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ரிவாயத் செய்யறேன். சில நேரங்கள்ல நான் ஒரு ராவியாக வந்து உட்கார்றேன், புகாரி இமாமுடைய ஹதீஸ் ராவியாக. இப்ப நம்மள இமாம்கள் வந்து ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி ஒதுக்க வந்தால் மிஞ்ச மாட்டோம். செய்யுல் ஹிஃப், நினைவாற்றில் கொஞ்சம் வீக்கா இருந்தால் ஹதீஸ் ஆகும். ஹதீஸை பாதுகாக்கிறதுக்கு இமாம்கள் தந்த மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு முயற்சி அது. அந்த அடிப்படையில் ஹப்சை இமாம்கள், ஹதீஸ் கலை இமாம்கள் லைஃப் அந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கொண்டு ஹப்ஸ் யூதன் இப்படி சிம்பிளா சொன்னா யார் சொல்லி தந்த நமக்கு ரசூலுல்லாஹி நேரடியா வந்து நம்ம கட்டி தந்தாங்களா? இல்ல. எனவே இந்த தகவல் நம்ம எல்லோருக்கும் மிக அவசியமானது. மிக கவனமா இருக்கணும். டேஞ்சரான மக்கள் அவர்கள் எங்க கொண்டு போய் உம்மத்தை நிறுத்த போறாங்கன்றது தெரியாது. இப்ப மாலிக் என்ற கராத்தை சஹாபாக்கள் சிலர் மலிக் என்றும் ஓதியிருக்கிறார்கள். மாலிக் என்பதை மலிக் என்றும் ஓதிக்கிற சில நேரம் நீங்க ஓதிட்டு போகும்போது மாலிக் யௌமித்தீன் என்பதற்கு பதிலாக ஒருவர் மலிக் யௌமித்தீன் என்று ஓதினா நீங்க அதை இப்போ குர்ஆன்ல கராத்தில் தப்பு பண்ணாருண்டு தடுமாற தேவையில்லை. என்ன அந்த அப்துல் பாசித் அப்துல் சமத் இஜிப்டில் உள்ள காரி, அவர் கராத்தை நீங்க கேட்டால் ஆரம்பத்தில் ஃபேமஸான காரி அவர் தான். அவர் கராத்தை நீங்க கேட்டீங்கன்னா சில நேரங்களில் அந்த ஒரே மூச்சில் அதை கராத் ஓதுவார். ஓதி போகும்போது சில நேரங்கள் மேலிக்கிய உம்மித்தீன்னு ஓதிட்டு போவார். யாருன்னு ஒருவர் இப்படி கிளாஸுகளுக்கு வரவர் உட்கார்ந்துட்டு என்ன கராத்தில் போல விட்டுட்டாருன்னு என்ன நமக்கு தெரியாதது நமக்கு சொல்லுவாங்க. அல் இன்சானு அதுவுன் லிமா எஜ்ஹல் லா யஅலம், அவனுக்கு தெரியாததுக்கு அவன் எதிரி. மனிதன் தனக்கு தெரியாததற்கு அவன் எதிரி. எனக்கு தெரியாது சொல்லிட்டு தேட மாட்டான். இப்ப ஒரு மௌலவி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார், நான் ஒரு கிளாஸ் நடத்துறேன், அவர் தெரியாதனால தகவலை நான் சொல்லிட்டேன் என்றால் பக்குவமான இபாதத்தோட இல்ம தேடக்கூடிய மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா அப்படி இருக்க வந்து சில நேரம் ஷேக் இப்படி இருக்கா என்று கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்றா அப்படி போய் வெளியே நின்று மக்கள்கிட்டா பாருங்க அது நடக்குது இது நடக்குது அதை அப்படி மாத்துறாங்க இப்படி மாத்துறாங்கன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. ஊர்ல எல்லாம் நடந்தது தான் நிறைய இடங்கள்ல. இப்போ புதிய ஒரு செய்தியை நமக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. புதிய ஒரு செய்தியை சொல்லும் போது அவர்களுக்கு அது புதியது. எனவே அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்வதாக சொல்லப்படுகிறது. எனவே எனக்கு தெரியாத சொல்லப்படுது நினைக்காம பிள்ளையானதை சொல்கிறார்கள் என்று முடிவெடுத்து மக்களை தூண்டக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அவன் மலிக் யௌமித்தீன் என்று இவங்க ஓதினாங்க என்றால் அப்படி இதுக்காண்டு கேட்டு போட்டு தான் முடிவெடுக்கணும். அப்படி இல்லாமல் அவர் தப்பா கராத் ஓதிட்டார் என்று முடிவெடுக்க கூடாது. இதிலே அல்லாஹ் மலிக் அல்லது மாலிக் ஆவான் என்ற கருத்தில் அவர் மாலிக் யௌமித்தீன். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் அதாவது மலிக் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். மாலிக் மலிக் இரண்டுக்கும் கருத்து என்ன? கிங், அரசன். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மலிக் இருப்பார்கள். ஷேக் உதைமின் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மலிக் இருப்பார்கள். இப்ப சொல்றோம் மலிக் அப்துல்லா, மலிக் ஃபஹத், மாலிக் ஃபஹத், மாலிக் அப்துல்லா என்று சொல்ற. அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மலிக் இருப்பார்கள், ஆனால் மாலிக் இல்லை. இது எதை காட்டுகிறது என்றால் ரெண்டும் அல்லாஹுக்கு இருக்கிறது. மாலிக் என்பதும் அல்லாஹுக்கு இருக்கிறது, மலிக் என்பதும் அல்லாஹுக்கு இருக்கிறது. எனவே அல்லாஹ் உண்மையான ஆட்சி அதிகாரம் உடையவன் என்ற கருத்தை இந்த ரெண்டு கராத்தும் சேர்ந்து நமக்கு தருகிறது என்று ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்ப என்ன வரப்போகுது என்றால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதக்கூடிய மனிதனுடைய மனதில் ஒரு பெரிய பயம் வந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அந்த பயத்தோடு அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லும்போது அவன் மிக்க அன்புள்ளவன் என்ற அந்த செய்தி பதிகிறது. இப்ப என்ன நினைக்கிறான் என்றால் நம்ம நினைத்ததை எல்லாம் செய்யலாம், அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று. உடனே அல்லாஹ் சொல்றான் நீ எப்போ மௌத்தாகலாம், நான் ரஹ்மான் தான், நான் ரஹீம் தான், ஆனால் நீ தௌபா செய்யாம மௌத்தானால் சிரமம், எப்ப மௌத்தாகவா என்று தெரியாது. மாலிக் யௌமித்தீன், அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய கூலி கொடுக்கக்கூடிய அந்த நாளுக்கு அவன் அரசன். எனவே மிக கவனமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்துவதற்காக இந்த மாலிக்யோமித்தீன் என்பதை நமக்கு சொல்கிறார். இந்த மாலிக்யோமித்தீன் என்ன படிப்பினைகளை தருகிறது என்பதை ஷேக் அவர்கள் தன்னுடைய தப்சீரிலே சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் படிப்பினை, மறுமை நாளில் உண்மையான ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கே. இந்த உலகத்தில் எல்லாரும் தடுமாறலாம், என்னிடம் அதிகாரம் இருக்கிறது, இப்ப அமெரிக்கா என்ன சொல்லுது, தன்னன் சர்வதேச ஆட்சியாளன் என்ன, அவங்க இதுவரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, உலகத்திற்கு நாங்கள் தான் ஆட்சியாளன் என்று அவங்கள சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சில மன்னர்களை போய் பாருங்க, அவங்கவுங்க நாடுகள்ல நினைத்ததையெல்லாம் செய்வார்கள் என்றால் அவர்கள் தங்களை ஆட்சியாளர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நினைத்த சட்டமெல்லாம் இயற்றாங்க, நினைத்ததை ஹலாலாக்குறாங்க, நினைத்ததை ஹராமாக்குகிறார்கள், மக்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் அநியாயம் இழைக்கிறார்கள், தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பாக இருக்கிற அதே நேரத்தில் இந்த ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறுமையில் வந்தால் அப்படியே அடங்கி விடுவார்கள். அல்லாஹ் மறுமையில வந்து கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், சூரத்து காஃபிர் 16 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லிமனில் முல்குல் யௌம், எல்லாருக்கும் முன்னால் அல்லாஹ் வருவான். எப்படி வருவான், வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குகள் எல்லோரும் அணி அணியாக நிற்கிற நிலையில் அல்லாஹ் வருவான். அல்லாஹ் வந்து அவர்கள் முன்னால் தோன்றி கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? அவை யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த அந்த நேரத்தில் ஃபலா தஸ்மா உலஹும் இல்லா ஹம்சா, சும்மா ரகசியம் பேசுறது மட்டும்தான் கேட்குமா, வாய் திறந்து கூட சத்தமா பேசுறதுக்கு யாரும் துணிய மாட்டாங்க. அல்லாஹ் பதில் சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே ஆட்சி என்று சொந்தம், யாரும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ்விடத்தில் யாராவது போய் ஷஃபாத் செய்ய முடியுமா? ஆட்சியாளன் யார்? உண்மையான ஆட்சியாளன் அல்லாஹ். யாருமே போய் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத் செய்ய முடியாது. யார் செய்யலாம்? வெரி குட், அல்லாஹ் அனுமதித்தவர்கள். அல்லாஹ் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், பெர்மிஷன் கொடுத்ததுக்கு பிறகுதான் ஷஃபா செய்யலாம். அந்த ஷஃபாத்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். அவங்க சொல்றாங்க, நான் எல்லா நபிமாருக்கும் ஒரு துவா கொடுக்கப்பட்டது, ஸ்பெஷல் துவா, அவர்கள் இந்த உலகத்தில் அதை பயன்படுத்தினார்கள், நான் என்னுடைய உம்மத்திற்காக அதை மறைத்து வைத்திருக்கிறேன். மறுமையில ஷஃபாத்தாக அமைவதற்காக. இப்ப மக்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட போய் மன்றாடுவார்கள், நீங்கள் தான் முதல் மனிதர், உங்களை அல்லாஹ் அவனுடைய கரங்களால் படைத்தான், ஷஃபாத்து செய்யுங்கண்டு. அவர் என்ன சொல்லுவார்? தன்னுடைய சில தவறுகளை சுட்டிக்காட்டி, என்னால் அது முடியாது, நீங்க நூஹிட்ட போங்க, நூஹிடம் போய் நீங்கள் தான் அவ்வல் ருசுல், முதல் தூதர் என்று சொல்வார்கள். ஆனால் நூஹ் அலி இஸ்லாம் அவர்களும் காரணத்தை சொல்லி, தன்னால் முடியாது, நான் அதற்குரியவன் அல்லன்னு. ஒவ்வொருவராக வந்து கடைசியில் யார்கிட்ட வருவாங்க? தலையை உயர்த்து, கேள் தரப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அனுமதி கொடுத்த பிறகுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத் செய்வார்கள். அப்போ உண்மையான முல்க், உண்மையான ஆட்சி மறுமையில் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே இருக்கிறது. இரண்டாவது படிப்பின என்ன? மறுமை என்ற ஒன்று உண்மையானது, நிச்சயமானது, மறுமை ஒன்று இருக்கிறது, இது நம்ம நம்பியாக வேண்டும். இதுக்கு தெளிவான ஆதாரம் குர்ஆன். அறிவு ரீதியாக நம்ம யோசித்தால் மறுமை இருக்கிறது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். நமக்கு இழைக்கப்படுற அநீதிகளுக்கு அல்லது நல்லவர்களாக வாழ்பவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு ரிசல்ட்டும் தெரியாமல் இருக்கிறது. எனவே இவைகளை வைத்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது கூட மறுமை ஒன்று அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, இவ்வசனம் மனிதர்களை அமல் செய்ய தூண்டுகிறது. எப்படி? யோமுத்தீன், அந்த நாள் அமல்களுக்கு கூலி கொடுக்கும் நாள். எனவே நிறைய அமல் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் காரியாவில் என்ன சொல்றான், அல் காரியா மல் காரியா வமா அதராக மல் காரியா யௌம யகூனு அன்நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ் வதகூனு அல் ஜிபாலு கல் லஹ்னில் மன்ஃபூஷ். இவ்வளவு எதை பற்றிய செய்தி? மறுமை. அடுத்தது என்ன சொல்லலாம், ஃஅம்மா மன் ஸக்குலத் மவாஸீனு, யாருடைய மீசான்கள், மீசான் என்றால் என்ன, தராசுகள் கணக்கின்றனவோ, ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா, அவர் அல்லாஹ் அங்கீகரித்த வாழ்க்கையில் இருப்பார். அப்ப என்ன செய்ய வேண்டும், மீசானை கதிக்க செய்ய வேண்டும். மீசானை கதிக்க செய்வதற்கு என்ன தேவை, நல்ல அமல்கள் தேவை. இந்த வசனத்தை மாலிக் யௌமித்தீன் என்ற வசனத்தை பொருளுணர்ந்து படிக்கிற ஒரு மனிதன் நான் நிறைய அமல் செய்ய வேண்டும் என்ற உணர்வை தன்னுள் பெற்றுக் கொள்வான். அந்த ஆசை அவனிடத்தில் அதிகமாக வரும். நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தவற விட மாட்டான். இதைத்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். மீசானை கதிக்க செய்யக்கூடிய அந்த அமல்களுக்கு கூலி கொடுக்கப்படுகின்ற அந்த நாளில் நல்ல கூலியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அமல் செய்வதில் போட்டி போட்டார்கள். அமல் செய்வதில் அவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய போட்டி காணப்பட்டது என்பதை நம்ம அவர்களுடைய வரலாற்றை படிக்கும் போது காண முடிகிறது. காரணம், மாலிக் யௌமித்தீன் என்பதை அவர்கள் நம்பினார்கள். நாமும் நம்பினால் அந்த நிலை இன்ஷா அல்லாஹ் வரும். அடுத்த வசனம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். இதுல சரியான முறையில் எப்படி வரும் என்றால், நஅபுதுக நஸ்தயீனுக என்று வரணும், அல்லது நஅபுது இய்யாக நஸ்தயீனு இய்யாக. இதுதான் அரபிக் சரியான அமைப்பு. அரபு இதுல அந்த அமைப்பு மாற்றி போடப்படும் போது அது தரக்கூடிய கருத்து. இப்ப இய்யாக என்பது மஃஃஉல் பிஹி, இந்த அரபு கிளாஸ் போறவங்களுக்கு தெரியும் மஃஃஉல் பிஹி என்றால் செய்யப்படு பொருள். மஃஉல் பிஹி முற்படுத்தப்பட்டு வந்தால் அரபு அமைப்பில் மஃஉல் பிஹி பின்னால்தான் வரணும், முற்படுத்தப்பட்டு வந்தால் ஹஸ்ர் என்ற கருத்தை கொடுக்கும். ஹஸ்ர் என்றால் என்ன, மட்டும், இன்னமா அல் அமாலு பின்னியத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே அமையும். எண்ணத்தை மட்டுப்படுத்துவது, செயல்களை கொண்டு போய் எண்ணத்தில் மட்டுப்படுத்துவது. இன்னமா அன பஷருன், என்ன, நான் ஒரு மனிதரே. ஹசர் என்ற அர்த்தம் புரியுதாப்பா? அந்த ஹசர் உன்னையே, ஈயா கேட்டால் உன்னையே. இதுல இருந்து வெளியாகக்கூடியது என்ன, உன்னை தவிர உள்ள அனைத்தும். ஈயாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம். ஈயாக நஸ்தயீன் வ இன்னும், வானால் அந்த வாவுக்கு அர்த்தம் இன்னும். وَإِيَّاكَ نَسْتَعِينَ, இன்னும் உன்னிடம் உதவி தேடுகிறோம், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அப்ப உன்னை தவிர வேறு யாரிடமும் உதவி தேட மாட்டோம். இதுல ரெண்டு விஷயம் வருது, ஒன்று இபாதத், இரண்டாவது இஸ்திஆனா. தெரிஞ்சரியா, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இதுக்குள்ள ரெண்டு இபாதத் வருது, ஒன்று என்ன பொதுவாக இபாதத் என்ற பதம், இரண்டாவது இஸ்திஆனா. இஸ்திஆனா என்றால் உதவி தேடுதல். ஷேக் சொல்றாங்க இபாதத் என்ற சொல்லுக்கு நிறைய நம்ம அர்த்தம் படிச்சிருக்கிறோம். என்ன பொதுவா நேரடி அர்த்தம் என்ன இபாதா என்றால், அதுல வணக்கம் என்றோம். அது புரியுது ஏதாவது வணக்கம் என்று சொல்லி, இபாதத் என்பதற்கு வணக்கம் என்று சொல்றேன். நான் சொன்ன அந்த உயிரோட்டம் வராது. வெரி குட். இபாதத் என்பது முழுக்க சரணடைதல், அடிபணிதல். அப்துண்டால் யாரு, அடிமை. இபாதத் என்றால் அடிமையாக மாறுவது. ராயத்துல் ஹுது, இதுக்கு கருத்து சொல்லும் போது சொன்னார், காயத்துல் ஹுதுஇ வத்ததல்லுல், பணிந்து கட்டுப்படுவதின் உச்சநிலை, பணிந்து கட்டுப்படுவதின் உச்சநிலை தான் இபாதத் என்பது. நம்ம வணக்கம் என்று சொன்னா பிரச்சனை எதுல வருது? சந்திக்கும் போது வணக்கம் சொல்லலாமா இல்லையா? அது பெரிய ஒரு இஷுவா போகுது நம்மகிட்ட. ஆனால் நம்ம உண்மையில உள்ளத்தால் வணங்குகிறோமா? அல்லாவுக்கு முன்னால் உடைந்து வீழக்கூடிய ஒரு நிலை நம்மிடத்தில் வருதா? அல்லாவுக்கு முன்னால் நிற்கும் போது ஒரு அடிமையாக பணிவோடு நிற்கக்கூடிய நிலை வருகிறதா என்றால் அதெல்லாம் ஃபார்மாலிட்டி தான், ட்ரெடிஷன்ஸ். அல்லாஹ் அக்பர் ஃபுல்லா எல்லா இடமும் கடிக்கும் சொறையும், அந்த புதினம் இந்த புதினம் எல்லாம் பார்த்துக்கொண்டு தொழுதுட்டு இருப்போம். ஒருவன் தொழுகையில் ஈடுபடும் போது இவ்வளவு பேணுதலும் பக்தியும் அவனிடம் வரணும், அது இபாதத். இபாதத் என்ற சொல்லுக்கு நேரடியான அர்த்தம் காயத்துல் ஹுதுஇ வத்ததல்லுல், மேக்சிமம் அல்லாஹ்வுக்கு பணிந்து அடிமையாக மாறுவது. இப்ப இங்க இமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய ஒரு வரையிலக்கணத்தை சென்ற வகுப்புல பார்த்திருக்கிறோம். என்ன சொன்னாங்க இபாதத்துக்கு அவங்க ஒரு டெபினிஷன்? இமா இப்னு தைமியா இபாதத்துக்கு ஒரு டெபினிஷன் சொன்னாங்க, நோட்டை கொஞ்சம் திரும்ப திரும்ப எடுத்து பார்த்துக்கணும் இன்ஷால்லாஹ். هي اسم جامع لكل ما يحبه الله ويرضى من الاعمال الظاهره والباطنه. الله விரும்பி அங்கீகரிக்கின்ற, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும், ما يحبه الله 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 விரும்பி அங்கீகரிக்கின்ற வெளிப்படையான உள்ளார்ந்த, வெளிப்படையான உள்ளார்ந்த அனைத்து செயல்களும் இபாதத் ஆகும். இமாம் இப்னு தைமியா சொல்ற வரையிலக்கணும். ஷேக் உதயமன் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் ஏவிய அனைத்தையும் செய்வதையும் அவன் தடுத்த அனைத்தையும் விடுவதையும் இபாதத் என்பது குறித்து நிற்கும். அப்ப இபாதத் என்றால் என்ன? அல்லாஹ் ஏவிய அனைத்தையும் செய்ய வேண்டும், அல்லாஹ் தடுத்தவைகள் அனைத்தையும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஈயாக்க நபுதுண்டா அர்த்தம் என்ன சொல்லுங்க பாப்போம், யாராவது இதை வச்சு அந்த கருத்தை சொல்லுங்க பாப்போம். யா அல்லாஹ், நீ சொன்ன அனைத்தையும் எடுத்து நடப்போம், நீ தடுத்த அனைத்தையும் தவிர்ந்து கொள்வோம். இதுதான் இய்யாக நஅபுது என்று சொல்வதன் அர்த்தம். அவ்வாறு செய்யாதவர் உண்மையான ஆபிதாக கருதப்பட மாட்டார். எப்படி செய்யாதவர்? அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடந்து அல்லாஹ் தவிர்த்தவைகளை தவிர்ந்து கொள்ளாதவர் உண்மையான ஆபித். ஆபித் என்றால் யாரு? அந்த விவாதத்தை செய்யக்கூடியவர், நம்ம தமிழ்ல வணக்கவாளின்னு சொல்லும், அவர் உண்மையான வணக்கவாளியாக கருதப்பட மாட்டார். இன்ஷால்லா நமக்கு ஒதுக்கின தஃப்சீர் கிளாஸுக்குரிய நேரம் முடியுது. இன்ஷால்லா இந்த அளவில் நிறுத்தி கொள்வோம். இதனுடைய பேலன்ஸை அடுத்த வகுப்பில் இன்ஷால்லா பார்ப்போம்.